ஓம் அஜானத்மிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்ய சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வந்தேஹம் ஸ்ரீ குரூன் ஸ்ரீகபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சககண ரகுநாதம் விதம் தம் சஜீவம் சாத்வைதம் ஸ்ராவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககணலலிதா ஸ்ரீ விசாகாந்தாம்ச. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. உங்க எல்லாரையும் இந்த சின்ன ஒரு முகாம் அல்லது தொடர்ந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு நான் வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் நிறைய செயல்களில் நிறைய சேவைகளில் ஈடுபட்டுருக்கோம். இங்கே இருக்கவங்களில் சில பக்தர்கள் 2 மாதங்கள் சைத்தன்ய சரிதாமிரதத்திற்காக சேவை செய்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் இணைந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டோம். அங்கிருந்து வந்தறியும் இங்கே ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து நம்ம ஓரளவுக்கு சிறப்பாகவே மறைமலை நகர்லேயும் காஞ்சிபுரத்துலேயும் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இன்னும் சில மாதங்களுக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட சேவை அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் இருக்க போகிறதில்லை. அடுத்து நம்ம பெரும்பாலும் டிசம்பர் மாதம் வர வரைக்கும், அதாவது இப்போ ஆகஸ்ட் ஏறக்குறைய முடிய போகுது, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட சேவை அப்படின்னு நமக்கு எதுவும் பெரும்பாலும் இருக்க போகிறதில்லைன்னு தோணுது. அதனால் அதற்கு நடுவில், அதாவது நம்ம இந்த சேவைகளெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு நம்மளுடைய அடுத்த சராசரி சேவைகளை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதாவது நம்ம இருக்கக்கூடிய பக்தர்களையும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் புதிதாக பக்தர்களை நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிகிட்டு வர்றது, இது மாதிரியான விஷயங்களில் நம்ம இப்போ கவனத்தை செலுத்த இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேம்ப் ஒரு முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த முகாம் நான் இங்கே கோயில் எல்லாம் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணணும்னு பிரியப்பட்டேன். முடிந்தால் ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்பாடு பண்ணணும்னு பிரியப்பட்டோம். ஆனால் நமக்கு இதர பல வேலைகள் இருந்ததுனால அதை நம்மளால் பார்க்க முடியல. நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே வசதிகளும் இல்லை. அதாவது இன்றைக்கு முகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமையும் முகூர்த்த நாள், அதனால் இன்றைக்கி நமக்கு மண்டபம் கிடைச்சா கூட மதியத்துக்கு மேலே தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுவும் நாளைக்கு மதியம் போல் நம்ம காலி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் சரி, இங்கேயே நம்ம நம்மளுடைய முகாமை வச்சுட்டு இங்கேருந்து நம்ம மதுராந்தகத்துக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்க இன்றைக்கு இந்த வகுப்புல நான் இந்த முகாமுக்கு என்ன அவசியம், நம்ம சேவை செய்யறதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை பார்க்க இருக்கும். அதுக்கப்புறம் பிரசாதம், பிரசாதத்திற்கு பிறகு ரெண்டு பிரிவுகளில் பிரசாதத்தை பற்றிய வகுப்பு, கிருஷ்ணருக்காக எப்படி சமைக்கிறது, எப்படி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறது, எப்படி கிருஷ்ண பிரசாதத்தை பரிமாறுறது, எப்படி கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, அது போன்ற விஷயங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். சாயந்தரம் அதாவது மத்தியானம் பிரசாதம் எடுத்த உடனே நம்ம மதுராந்தகம் போகிறோம். அதே மாதிரி நாளைக்கு மத்தியானம் பிரசாதம் எடுத்த பிறகு நம்ம ஸ்ரீபெரும்புதூர் போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் முழுத நிகழ்ச்சி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே நோட்டீஸ் போர்டில் டீட்டெயிலாக போடுவோம், அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டீட்டெயில் ஷெட்யூல் எப்படி பார்த்தாலும் இங்கே இன்றைக்கு இந்த முதல் வகுப்பு, ஆரம்ப வகுப்பு, அது அறிமுக வகுப்பு. இது சிறிய ஒரு வகுப்பு தான். இதில் ஏன் இந்த முகாம் அப்படிங்கிறதையும் இந்த முகாம்னால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். கிருஷ்ண பக்தி நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய பயிற்சி முறை. பக்தியில் நம்ம பயிற்சி செய்யக்கூடியதும் ஒன்று தான், நம்ம பக்தியினால் அடையப்படக்கூடிய இலக்கும் ஒன்று தான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் எந்த வேறுபாடும் கிடையாது. பக்தியில் நம்ம பயிற்சி செய்யக்கூடியது என்ன, பக்தினா என்ன, பக்தியினுடைய பயிற்சிகள்னா என்ன, இதை ஸ்ரீமத் பாகவதம் 9 விதத்தில் சொல்லுது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்மன், வேதனம். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள், யாரும் புதுசாக வரவங்க கிடையாது. இந்த 9 விதமான பக்திகள், பக்தியினுடைய வழிமுறைகள் எல்லோருக்கும் தெரியும். இந்த 9 வழிமுறைகளை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமிரத சிந்துவில் 64 அங்கங்களாக விரிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த 64 அங்கங்களில் 5 அங்கங்கள் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது. அந்த 5 அங்கங்கள் என்னென்ன? நாம சங்கீர்த்தனம், ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறது, பக்தர்களுடைய சங்கம், தாமத்தில் வசிக்கிறது, விக்கிரக வழிபாடு. இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுது. இந்த 5 விஷயங்களில் ஏதானும் ஒன்று கூட ஒருத்தருக்கு பக்தியினுடைய பக்குவ நிலையை கொடுக்கக்கூடிய திறன் பெற்றதாக சொல்லப்படுது. இந்த 5 விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் இதை நமக்கு நிறையவே கொடுத்துருக்கிறார். எல்லா விதத்திலையும் இந்த 5 விஷயங்களை நம்ம பின்பற்றுறதுக்கு உகந்தார் மாதிரியே ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய தினசரி நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். இஸ்கான் இயக்கத்தையும் வடிவமைச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த கேம்ப் அப்படின்னா பொதுவாக ஒரு முகாம் அப்படின்னா எந்த விஷயத்தை நம்ம செய்யணுமோ அல்லது எந்த விஷயத்தை நம்ம செய்ய வேண்டுமோ இல்லை எந்த விஷயத்தை நம்மளில் சில பேர் செஞ்சுட்டு இருக்கலாமோ அதே விஷயத்த இன்னும் தீவிரமாக, ஆழமாக, ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோட செய்யறதுக்காகத்தான் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு சேவைகளில் இருக்கும்போது நம்மளுடைய கவனங்கள் கிருஷ்ண பக்தியினுடைய அடிப்படை விஷயங்கள்லேருந்து சில நேரங்களில் சிதறி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் பக்குவமான பக்தர்கள் கிடையாது. நம்ம பக்குவமான பக்தர்கள் இல்லை அப்படிங்கிறனால பல்வேறு சேவைகளில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய கவனமானது இதர விஷயங்களில் சிதறிடுது. இல்லை நம்மளுடைய கவனம், நம்மளுடைய கிருஷ்ண பக்தியானது ஆன்மீக ரீதியில் யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளை பௌதிக ரீதியில் யோசிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடலாம். எப்போ நம்மளுடைய கிருஷ்ண பக்தியினுடைய அடிப்படையான விஷயங்கள் ஸ்திரமாக பயிற்சி செய்யப்படலையோ அப்போ. அதனால் அந்த மாதிரியா அந்த மாதிரி நம்மளுடைய கிருஷ்ண பக்தியிலேருந்து நம்ம விலகி போகிறதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி சில நேரத்தில் சில முகாம்களை ஏற்பாடு பண்ணி நம்ம நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஆழமாக ஒரே நேரத்தில் பயிற்சி செய்கிறதுக்கு உதவி செய்கிறோம். அத்தகைய ஒரு விஷயமாகத்தான் இந்த முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி பக்தி தொண்டனுடைய 5 முக்கியமான அங்கங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நாம சங்கீர்த்தனம், சில நேரத்தில் சில பக்தர்கள் நினைக்கிறது உண்டு, துரதிருஷ்டவசமாக இது நம்ம இங்கே தென்னிந்தியாவில் அதிகமாகவே பார்க்குறோம். மக்கள் கீர்த்தனத்தில் அதிகமான ஆர்வம் காட்டுறது கிடையாது. உபநியாசம் கொடுத்தோம்னா வந்து கேட்பாங்க, கீர்த்தனம் பண்ணோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுவே அப்படியே மாறி இருக்கும். கீர்த்தனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, உபன்யாசம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ரெண்டுமே தவறு. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அதனால தான் ரூபகோசாமி கொடுத்துருக்கார், ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனமும் சரி ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறதும் சரி ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ரெண்டையுமே நம்ம ஈடுபடணும். சில நேரங்களில் நான் பார்க்குற நம்மளுடைய பக்தர்கள் நிறைய பேர் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பெரும்பாலும் தென்னிந்தியாவை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால கீர்த்தனத்தை அதிகமான ஆர்வம் காட்டுறது கிடையாதுங்கிறதையும் நான் பார்க்குறேன். அப்போ கீர்த்தனம் உண்மையில் சொல்லப்போனால் கீர்த்தனம் தான் யுக தர்மம். கலோத்தத் ஹரி கீர்த்தனம், கலியுகத்தினுடைய தர்மம் கீர்த்தனம். அந்த கீர்த்தனத்தில் பக்தர்கள் அந்தளவுக்கு முனைப்பு காட்டுறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது அதான் வர்றாங்க, இருந்தாலும் உபன்யாசம் கொடுக்கும்போது கேட்கறதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை காட்டிலும் கீர்த்தனத்தில் ஆர்வம் குறைச்சலாக இருக்கு. அதனால அந்த கீர்த்தனத்திலையும் பக்தர்கள் பங்கு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த முகாம் அமைக்கப்படுது. முகாமில் வரும்போது நம்ம வேற எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை, வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, எப்போவுமே பக்தர்களோடு இருக்கிறோம். அப்போ நிச்சயமாக நம்ம கீர்த்தனத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. சில பிரபுபாதர் இஸ்கானா அதற்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கார். காலையில் கீர்த்தனம், குரு பூஜா கீர்த்தனம், இன்னும் கோயில்களில் அதாவது நிலைப்படுத்தப்பட்ட கோயில்களில் பார்த்தோம்னா மாலை நேரத்தில் கீர்த்தனம், மதிய நேரத்தில் கீர்த்தனம், வெளியில் போய் கீர்த்தனம் பண்ணுறது. இப்படி நம்மளுடைய இயக்கமானது சங்கீர்த்தன இயக்கம். சில பிரபுபாத் நிறைய தடவை சொல்லுவார், இந்த இயக்கம் சங்கீர்த்தன இயக்கம், இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பித்து வச்சா நாங்கள் அதை பின்பற்றுறோம்னு சொல்லுவார். அதனால் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் எல்லாரும் பங்கு கொள்றதுக்கு இந்த முகாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி பாகவதம் கேட்கறது, இந்த குறிப்பாக இந்த முகாமில் நான் நேரடியாக ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து எடுத்து எதையும் பேச போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம பாகவத பரம்பரையில் வரக்கூடிய விஷயங்கள் எதை பற்றி பேசினாலும் அது ஸ்ரீமத் பாகவதத்திற்கு பொருத்தமானது தான், பாகவதத்தோடு பாகவதத்தை போன்றது தான், அல்லது பாகவதத்திற்கு சமமானது தான்னு நம்ம சொல்லலாம். நேரடியாக நான் ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து எடுத்து பேச போகிறது இல்லை அப்படின்னாலும் நம்ம இங்கே கிருஷ்ணரை பற்றி பேச போகிறோம், கிருஷ்ண பக்தர்களை பற்றி பேச போகிறோம். கிருஷ்ணரும் ஸ்ரீமத் பாகவதமும் வேறுபாடு இல்லாதது, ரெண்டு பேருக்கும் நடுவில் வேறுபாடு கிடையாது. கிருஷ்ண பக்தர்களும் கிருஷ்ணர்லேருந்து வேறுபட்டவர்கள் கிடையாது. அதனால தான் பாகவதம் அப்படின்னா அது பகவானை பற்றிய விஷயங்களும் பாகவதமாகுது, பக்தர்களை பற்றிய விஷயமும் பாகவதமாகுது. பாகவதம் அப்படின்னா பகவானை பற்றிய விஷயங்கள், பகவானை பற்றிய விஷயங்கள், பகவானை சார்ந்த விஷயங்கள்னு அர்த்தம். அதில் பக்தர்களும் அடங்குறாங்க. அதனால தான் நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் நீண்ட நெடிய பகுதிகள் கூட அவருடைய பக்தர்களை பற்றி எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும், பக்தர்களுடைய பெருமைகளை பற்றி எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும். துருவ மகாராஜருடைய சரித்திரம், பரத மகாராஜருடைய சரித்திரம், பிரகலாத் மகாராஜ் கூட கடைசியில் நரசிம்மர் தோன்ற வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய சரித்திரம், அதாவது நரசிம்மரோட சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். துருவ மகாராஜருக்கு தரிசனம் மட்டும்தான் கொடுத்தார் பகவான், பரதருக்கு சொல்லப்போனால் அது கூட கிடையாது, அதாவது நேரடியாக. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வரலாறுகள் நம்ம பார்க்குறோம், நிறைய கதைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்குறோம், அஜாமிலனுடைய கதை, இது எல்லாமே பக்த சரித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பரிஷித் மகாராஜ், பரிஷித் மகாராஜ் பகவானோட சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார், பகவானுடைய கதையில் சைடில் வர்றார்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தர்களை பற்றியதாகவே இருக்குது, பல அத்தியாயங்கள் செல்லக்கூடியதாகவும் இருக்குது பக்தர்களை பற்றிய விஷயங்கள். அதனால் நம்ம நேரடியாக பாகவதத்திலிருந்து பேசலை அப்படின்னாலும் நம்மளுடைய பக்திக்கு உகந்த விஷயங்கள், நம்மளுடைய பக்திக்கு தேவையான விஷயங்களை பற்றி இங்கே இந்த மூன்று நாள்களில் நம்ம பேச இருக்கிறோங்கிறதுனால அதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறதை போல நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம இருக்கக்கூடியது வைஷ்ணவ சங்கம், சத் சங்கம். இது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்படுது. எந்த அளவிற்கு நம்ம வைஷ்ணவர்களோட சங்கம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய கிருஷ்ண பக்தி பாதுகாக்கப்படும். வைஷ்ணவர்களுடைய சங்கம் அப்படின்னா வைஷ்ணவர்கிட்டருந்து கேட்கறது, வைஷ்ணவர்கள்ட்ட பக்தியை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரசாதம் பரிமாறுறது, ஏற்றுக்கொள்வது, இத்தகைய விஷயங்கள் பக்தர்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பினுடைய லட்சணங்களாக சொல்லப்படுது. இதில் இந்த முகாம் நம்ம ஊறுறதுக்கு அவசியமாகப்படுது. அதாவது இந்த பக்த சங்கத்தில் நம்ம நல்லா ஊறி திளைக்கிறதுக்கு இந்த முகாம் நமக்கு உதவியாக அமையுது. இந்த முகாம் இருக்கக்கூடிய காரணத்தினால நான் முயற்சி செய்த அளவிற்கு நம்ம, அதாவது நம்ம தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல போயிருந்தோம்னா வேற எங்கேயும் நகரவும் முடியாது, வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும்போது அது இன்னும் சிறந்ததாக இருந்திருக்கும். இருந்தாலும் இங்கே நம்ம வேற எங்கேயும் போகாமல் நம்ம பக்தர்களுடையே கூடிய மட்டும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த முகாமினுடைய முழு பலனை நம்ம அடைய முடியும். பல விஷயங்கள் நம்ம பார்த்து கூட இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள்ட்டிருந்து கற்று தெரிந்து கொள்ளலாம். எல்லா விஷயத்தையுமே உபன்யாசத்தில் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் சில நேரத்தில் அதை உபன்யாசங்கள்லையும் நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இன்றைக்கு அதாவது நான் சொன்னேன், பிரசாதம் சமைக்கிறது, பிரசாதம் பரிமாறுறது, பிரசாதம் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற விஷயங்களை இன்றைக்கு சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னா, உண்மையில் இந்த விஷயங்களை நம்ம உபன்யாசம் கொடுத்து சொல்லித்தரணுங்கிற அவசியம் கிடையாது. யார் பக்தர்களோட பழக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பழக்கத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக கலியுகத்தில் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பக்தர்களுடைய சங்கம் நமக்கு அவ்வளவு நெருக்கமானதாக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறனால அதையும் ஒரு உபன்யாசத்தில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. இப்படி வைஷ்ணவருடைய சங்கம் எந்த அளவிற்கு நம்ம நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பக்தியினுடைய நடைமுறை விஷயங்கள் பலவற்றை நம்ம எளிதாக கற்றுக்கொள்ளலாம். அதற்காகவும் இந்த முகாம் மூணு நாள் நம்ம பக்தர்களோட கூட இருக்கும்போது, பக்தர்களோட எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது, எல்லா விஷயங்களையும் கேட்கும்போது இதை ஆழமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அதுக்கடுத்ததாக விக்கிரக வழிபாடு. விக்கிரக வழிபாடு அப்படின்னா நேரடியாக விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுறது மட்டும் கிடையாது, பகவான் முன்னாடி விழுந்து வணங்கிறது, பகவானுடைய பூஜையில் கலந்துக்கிறது, ஆரத்தியை தரிசிக்கிறது, அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகர்றது, அவருக்காக சமைக்கிறது, அவருக்காக அவருடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, இது எல்லாமே விக்கிரக வழிபாட்டினுடைய அங்கங்கள் தான். நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை இப்போ நம்ம ஆழமாக பண்ணுறதுக்கு பக்தர்களோடு இருக்கும்போது எல்லா வகையான ஆரத்திகள்லையும் நம்ம கலந்து கொள்றதுக்கு நமக்கு உதவியாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே முதல்ல நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்ம மதுராந்தகத்துக்கும் நாளைக்கு நம்ம ஸ்ரீபெரும்புதூருக்கும் போக இருக்கிறோம். அப்படி போகும்போது அங்கேயும் நம்ம பழங்காலமாக தொன்று தொட்டு நீண்ட நெடுங்காலமாக வழிபடப்பட்டு வரக்கூடிய பகவானுடைய விக்கிரகங்களை நம்ம தரிசிக்க இருக்கிறோம். அதுவும் நம்ம வழிபடுறதுக்கு உகந்ததாக இருக்கும். எங்கேயும் நம்மளுடைய கோயிலில் நம்ம படங்களை வைத்து வழிபட்டாலும், படங்களை வைத்து வழிபடக்கூடியதும் சாஸ்திர வழிமுறைகளில் ஒன்று. சில பிரபுபாதரதை நமக்கு பரிந்துரைத்திருக்கிறார், எப்போ ஒரு இடத்துல கோயில்கள் ஆரம்பிக்கப்படுதோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம படங்களை வைத்து வழிபடுறது அப்படிங்கிற வழிமுறை. எப்போ நமக்கு ஒரு கோயிலில் சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார், எந்த கோயிலில் ஏழு பிராமணர்களுக்கு மேலே இருக்கிறாங்களோ, ஏழு எட்டு பிராமணர்கள் இருக்கிறாங்களோ அங்கே தான் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ய முடியும் அப்படின்னு சில நேரத்தில் சில பக்தர்கள் அவசரப்படுறதுண்டு. நமக்கு விக்கிரகம் இல்லையே நம்ம கோயிலில், விக்கிரகம் இல்லையேன்னு ஆசைப்படுவாங்க. விக்கிரகம் இருந்தால் சேவை பண்ணுறதுக்கு நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. விருந்தாளி இல்லையேன்னு ஆசைப்பட்டுட்டு விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்துட்டு அவரை பார்த்துக்க முடியலன்னா என்ன பண்ணுறது, அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. விருந்தாளி வேணும், விருந்தாளி வேணும், விருந்தாளி வேணும். விருந்தாளி வந்துட்டா விருந்தாளியை பார்த்துக்கணும் இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் அவர் விருந்தாளி கிடையாது, அவர் தான் எஜமானர் வீட்டுக்கு. அந்த எஜமானருக்கு சேவை பண்ணணும். எந்த ரெண்டு விதத்துலையும் நம்ம பாவங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக வீடுகளில் கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணரை ஒரு விருந்தாளியை போல, அதாவது விருந்தாளினா அதாவது நம்மளுடைய திறனுக்கு ஏற்றாற் போல நம்ம வீடுகளில் சேவை பண்ணலாம். கோயில்களில் கிருஷ்ணரை ஒரு ராஜா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலை நமக்கு எப்போ நம்மளால் முடியுதோ அப்போ பகவான் அவரே எழுந்தருள்வார். விக்கிரகங்களை கொண்டு வர்றது கோயிலில், நம்ம கோயிலில் வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது ஏதோ கடைக்கு போனோம், ஏதோ ஒரு ஊருக்கு போனோம், அங்கே இருக்கு நிறைய கடை இருக்குது, அந்த கடையில் ஒரு கடையில் பார்த்தோம், விக்கிரகத்தை பார்த்தோம், வாங்கிட்டு வந்தோம், இங்கே வந்தோம், நம்ம நினச்ச மாதிரி பூஜை பண்ணுறோம், நினச்ச மாதிரி செயல்படுறோம் அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி செய்ய முடியாது. விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது குருவினால் அனுமதிக்கப்பட்டு ஆச்சாரியர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அன்புள்ள பக்தர்களால் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு சேவை. அந்த சேவைக்கு நம்ம எப்போ தகுதியுடையவர் ஆகிறோமோ அப்போ நம்ம கோயிலையும் அந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் அதிகமான, அதாவது இப்போ ஏற்கனவே போயின்னு இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாட்டை காட்டிலும் நம்ம இன்னும் ஆழமான விதத்தில் செயல்படுறதுக்கு அந்த தருணம் நமக்கு உதவியாக அமையும். அந்த தருணத்துக்கு அப்புறம் நம்ம அதை நேரடியாக நம்மளுடைய கோயிலில் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் நம்ம இங்கேயும் நடைபெறக்கூடிய ஆரத்திகள்லேயும் கீர்த்தனங்கள்லையும் கலந்து கொள்றதுல நம்ம விக்கிரக வழிபாட்டில் பங்கு கொள்கிறோம். அடுத்ததாக இன்னொன்றும் இருக்குது, என்னென்னா தாமத்தில் வசிக்கிறது, மதுரா விருந்தாவனம் போன்ற புனித ஸ்தலங்களில் வசிக்கிறது பக்தியினுடைய மற்றொரு அங்கமாக சொல்லப்படுது. நாம் மதுரா விருந்தாவனம் மாயாப்பூர் அங்கெல்லாம் நம்ம போகலை, அப்புறம் எப்படி தாமத்தில் வசிக்கக்கூடிய அந்த ஒரு நன்மையை இந்த கேம்பில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு விதத்தில் நம்ம விருந்தாவனத்திற்கு போகலை. இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல பக்தர்கள் பக்தியோட ஒன்றாக இணைந்து செயல்படுறாங்களோ அந்த இடம் விருந்தாவனம் ஆகுது. எந்த இடத்துல கிருஷ்ணர் அவருடைய எந்த இடத்துல கிருஷ்ணருடைய திருநாமம் பாடப்படுதோ அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கிறார், அதை கிருஷ்ணரே உறுதிப்படுத்துறார். அதனால நம்ம கிருஷ்ணருடைய நாமங்களை பாடி ஆடும்போது அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கிறார். எந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கிறாரோ அந்த இடம்தான் விருந்தாவனம். விருந்தாவனம் அப்படின்னா ஒரு நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம இங்கே பேசிட்டு இருந்தோம் விருந்தாவனத்தினுடைய மகிமைகளை பற்றி, விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான லீலாஸ்தலங்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். இருந்தாலும் அதே சமயத்தில் விருந்தாவனம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனப்பான்மை தெளிவாக இல்லை அப்படின்னா விருந்தாவனத்தையும் நம்ம விருந்தாவனமாக காண முடியாது அப்படிங்கிறதையும் பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். அதன்படி நம்மளுடைய மனப்பான்மை பக்குவமாக இருந்து கிருஷ்ணருடைய நாம கீர்த்தனத்தில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு இஸ்கான் கோயிலும் விருந்தாவனம் ஆகிறதுன்னு பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார். அந்த ரீதியில் நமக்கு இங்கே பெரிய அளவில் கோயில் கிடையாது, எல்லாரும் கோயிலில் தங்கவும் முடியாது, அதுக்கான வசதிகளும் இங்கே கிடையாது. யாரெல்லாம் அருகில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வீடுகளில் ராத்திரி போயிட்டு காலையில் மங்களாரத்துக்கு வருமாறு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் தூர கறந்து வர்றவங்களுக்கு இங்கே சில ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் பக்கத்துலேயே அக்கம் பக்கத்துலேயே தங்கிறதுக்கு. அப்போ அதன் மூலமாக ஓரளவிற்கு நம்ம கோயிலுக்கு அருகில் தங்கும்போது அந்த ஒரு உணர்வை நம்மளால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஸ்ரீபெரும்புதூர், மதுராந்தகம் போன்ற இடங்களுக்கு நம்ம விஜயம் செய்கிறதுனாலையும் நம்ம இந்த தாமத்திற்கு போகிறது, தாமத்தில் வசிக்கிறது அப்படிங்கிறதுனுடைய தன்மையை ஓரளவுக்கு நம்மளால் பெற முடியும். இப்படி இந்த முகாமினுடைய குறிக்கோள் நம்ம பக்தி தொண்டில் இன்னும் ஆழமாக எந்த அளவிற்கு நம்மளால் ஆழமாக செயல்பட முடியுமோ அந்த அளவிற்கு ஆழமாக உள்ளே போகிறதுக்கு அதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த தருணத்தில் இதை வடிவமைத்ததற்கான காரணம், நம்ம பக்தர்கள் எல்லாரும் ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டுருந்தாங்க. அந்த சேவைகளில் ஈடுபட்டும் போது நம்மளுடைய நம்ம எல்லாரும் நான் உட்பட எல்லாரும் நம்மளுடைய சாதன பக்தி, நம்ம பக்தி சம்பந்தமான விஷயங்களை கேட்கறது பேசுறது இதில் ஒரு குறைவை நம்ம காணலாம். அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்காகவும் நம்மளுடைய மனப்பான்மையை ஒழுங்காக நேர் பாதையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு இந்த முகாம் தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா சில நேரத்தில் என்ன ஆகும்னா, நம்ம பக்தி தொண்டில் செயல்களை செஞ்சுட்டே இருப்போம், ஆனால் அது எந்திரத்தனமாகிடலாம். நம்ம வரலாம், பூஜை பண்ணலாம், நம்ம ஏதாவது சேவைகளுக்கு போகலாம், நன்கொடை வசூலிக்கிறதுக்கு போகலாம், சமைக்கிறதுக்கு வரலாம், சமைக்கலாம், கிருஷ்ணருக்காக நைவேத்தியம் பண்ணலாம், பல்வேறு சேவைகளில் ஈடுபடலாம். ஆனால் அந்த சேவைகள் எல்லாம் அது அதனுடைய எதற்காக பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய மனதிலிருந்து மறைந்து போயிடலாம். எப்போ நம்மளுடைய பக்தி தொண்டில் நம்ம ஸ்திரமாக இல்லையோ, நம்மளுடைய அடிப்படை பக்தி தொண்டின அடிப்படை ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுறது, பக்தருடைய சங்கம், கீர்த்தனம், பகவானை பற்றிய விஷயங்களை கேட்கறது, இதில் எப்போ நம்ம ஸ்திரமாக இல்லையோ அப்போ என்ன ஆகும்னா, வெறும் சேவை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா சில நேரத்தில் நம்மளுடைய மனமானது நம்மளை திசை திருப்பி எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் யோசிக்க வைக்கும். நிறைய நேரங்களில் அதை நடைமுறையில் நம்ம பார்க்கலாம். எப்போ நம்மளுடைய சாதனை சரியில்லையோ, ஒழுங்காக நம்ம புஸ்தகங்களை படிக்கலை, ஒழுங்காக நம்ம பக்தர்கள்ட்டருந்து கேட்கலையோ, அப்போ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எப்படி சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறது, எப்படி நான் அந்த மாதிரிலாம் யோசித்தேன், என்ன காரணம் நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு காரணமானது அப்படின்னா, நம்மளுடைய பக்தியின விஷயங்களை நம்ம ஆழமாக கேட்கல. அப்போ என்ன ஆகும்னா சில நேரத்தில் ரொம்ப விசித்திரமாக நம்மளுடைய மனம் யோசிக்கும். கிருஷ்ணர் தான் கீதையில் சொல்கிறார், மனம் ஒருத்தருடைய மிகச்சிறந்த நண்பன், மிகப்பெரிய விரோதியும் கூட. மனம் நினச்சதுன்னா நம்மளை ரொம்ப பக்குவமாக வச்சுக்க முடியும், சில நேரத்தில் மனமானது நம்மளை ரொம்ப தூரம் ஒதுக்கிடவும் முடியும். மனதின் காரணத்தினால நம்ம நம்மளை தாழ்த்தி கொள்ளவும் கூடும். கிருஷ்ணர் சொல்கிறார், மனதினால் ஒருத்தர் எப்பவுமே ஒருத்தரை உயர்த்தி கொள்ள தான் பார்க்கணும் ஒழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாதுங்கிறார். ஆனால் சில நேரத்தில் அது தாழ்ந்துடும். நம்மளுடைய மனம் எப்போ கட்டுப்பாட்டை நம்ம வைக்கலையோ அப்போ அது நம்மளை தாழ்த்திட்டு போயிடும். எப்போ அது கட்டுப்பாட்டில் இருக்கும், எப்போ நம்மளுடைய பக்தியினுடைய விஷயங்கள் சீராக ஒழுங்காக இருக்கோ அப்போ அது கட்டுப்பாட்டில் இருக்கும், இல்லைன்னா அது கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா சில நேரத்தில் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறோங்கிறத மறந்துடுவோம். நம்ம ஏதோ பௌதிகமாக நினச்சிக்க ஆரம்பிச்சிருவோம். பௌதிகமாக பல விஷயங்களை பார்ப்போம். ஆ என்னது இது எல்லாம் நம்ம நானே தான் செய்யணுமா சேவையை, கிருஷ்ணருக்காக செய்கிறோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா இவ்வளோ சேவையாக செய்கிறது, அவங்களாம் சும்மா இருக்காங்களே, நான் மட்டும் சேவை செய்கிறேனே. அடுத்தவங்களை பற்றி நம்ம ஏன் நினைக்கணும், யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணருடைய கருணை இருக்குது. நம்ம சேவை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேறோம். கிருஷ்ணர் யாரை சார்ந்தும் இருக்கிறது கிடையாது, நம்ம தான் கிருஷ்ணரை சார்ந்து இருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் அடிப்படையான விஷயங்கள், ஆனால் சில நேரத்தில் நம்ம அதை மறந்துடுவோம். எப்போ நம்மளுடைய பக்தியினுடைய அடிப்படை விஷயங்கள் ஸ்திரமாக இல்லையோ அப்போ இதெல்லாம் மறந்துடுவோம். நம்மளை நம்பி கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஆ சில நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம அதான் சொன்னோம், இப்போ நம்ம எல்லாரும் பல விதமான சேவையில் ஈடுபடுறோம். வெளி தோற்றது பார்க்கறதுக்கு நம்ம தான் ஒரு சில நிகழ்ச்சிகள் நிகழ்த்துற மாதிரி தெரியலாம். நான் இல்லைன்னா எப்படி ஜென்மாஷ்டமி நடந்திருக்கும், இவ்வளோ நல்ல ஜென்மாஷ்டமி. நம்ம இல்லைன்னா எப்படி இந்த விஷயம்லாம் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நிர்வாகமே பண்ண தெரியாது, என்னால் தான் எல்லாம் ஒழுங்காக நிர்வாகமாச்சு, என்னால் தான் ஒழுங்காக பிரசாதம்லாம் செய்யப்பட்டது, என்னால் தான் ஒழுங்காக நன்கொடையெல்லாம் வந்தது, என்னால் தான் சைத்தன்ய சரிதாமிருத நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு, இல்லைன்னா இன்னும் கூட செஞ்சுட்டே இருப்பாங்க, செஞ்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்படிலாம் நம்மளுடைய மனமானது கண்ணா பின்னான்னு யோசிக்க வைக்கும். இல்லை சில நேரத்தில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு அதுக்கு கிருஷ்ணன் மேலேயே நம்ம வந்து குற்றம் சொல்லுவோம். இல்லை யார் இப்போ சில பக்தர்கள் கிருஷ்ணருக்காக சேவை கொடுத்துருப்பாங்க, அந்த சேவை கொடுத்த பக்தர்களுக்கு கிருஷ்ணருடைய சேவையில் என்னை ஈடுபடுத்தி இருக்கிறீங்களேன்னு சொல்லி நம்ம நன்றி கடனாக இருக்கிறதுக்கு பதிலில் மனசு என்ன சொல்லணும்னா, ஆ எதுக்கு அவர் எனக்கு சேவை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சேவை கொடுக்கக்கூடியவர், அதாவது நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களை நம்ம தவறாக நினைக்கக்கூடிய விதத்தில் நம்மளுடைய மனமானது நம்மளை திசை திருப்பிட்டு போகும். ஏன் அப்படின்னா, ஒரு காரணம் நம்ம யாருக்கு செய்கிறோம் என்ன செய்கிறோங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம யாருங்கிற நம்மளுடைய ஸ்தானத்தை நம்ம மறந்துடுறோம். நம்ம கிருஷ்ணருடைய நித்திய தாசர்கள், அந்த ஸ்தானத்தை மறந்த காரணத்தினால தான் இந்த உலகத்திலேயே நம்ம இருக்கிறோம். அந்த ஸ்தானத்தை மறந்ததுனால தான் நம்ம இவ்வளவு துன்பங்களுக்கு உட்பட்டு இந்த ஜட உலகத்தில் சிக்குண்டு தவிக்கிறோம். அதை நினைவுபடுத்தி கொள்றதுக்காக தான் கிருஷ்ண பக்திக்கு வர்றோம். சில நேரத்தில் இந்த மாதிரி மனமானது விலகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விலகிடும்னு சொல்ல முடியாது, அது ஒவ்வொருத்தவங்களுடைய பக்தியை பொறுத்து இருக்கு. பக்தியினுடைய ஞானம் அது நம்மக்கிட்ட இலகுவாக இருந்தது அப்படின்னா, அதாவது போதுமான அளவு பக்தியினுடைய அறிவு இல்லை அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய மனமானது திசை திருப்பி கொண்டு போயிடும். அதனால தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, மூன்று விதமாக பக்தர்களை பிரிக்கிறாங்க, ஆரம்ப நிலை பக்தர்கள், நடுநிலை பக்தர்கள், உயர்ந்த நிலை பக்தர்கள், கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. கனிஷ்ட அதிகாரிக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வகையான பற்றுதல் இருக்குது, அதனால அவங்க அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் கனிஷ்ட அதிகாரிக்கிட்ட சாஸ்திர ஞானம் இல்லை, சாஸ்திர ஞானம் இல்லாததுனால என்ன ஆகும்னா, எப்பயாவது ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது கனிஷ்ட அதிகாரி பக்தியை விட்டுட்டு போயிடுவாங்க, கனிஷ்ட அதிகாரி பக்தியில் நிலைத்து இருக்க முடியாது. மத்தியம அதிகாரி பார்த்தோம் அப்படின்னா, மத்தியம அதிகாரிக்கு சாஸ்திர ஞானம் இருக்குது, நான் ஏன் செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன், பூரணமான சாஸ்திர ஞானம் இல்லாட்டி கூட ஓரளவுக்கு சாஸ்திர ஞானம் இருக்குது. அந்த சாஸ்திர ஞானம் இருக்கிறனால மனமானது அப்படி இப்படி அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிகிட்டு போனால் கூட மத்தியம அதிகாரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனதை பக்குவமான பாதைக்கு கொண்டு வந்துடுவாங்க. சில நேரத்தில் ஏன்னா பக்தியினுடைய பாதை அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது, ரொம்ப கடினமானது. சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பக்தியினுடைய பாதைகளில் அதான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, கோடிக்கணக்கான முள் இருக்கும் அந்த பாதையில் நடந்து போகும்போது, கோடி கணக்கான முள் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் நம்ம தாண்டி போகணும். பக்தியினுடைய பாதை ரொம்ப எளிமையானதும் கூட, அதே சமயத்தில் சில நேரத்தில் அது எளிமையானது, சில நேரத்தில் அது கடினமானது. நம்மளுடைய மனப்பான்மை எளிமையானதாக இருந்தது அப்படின்னா நமக்கு அது எளிமையானதாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் கலியுகத்தில் எல்லாருமே குதர்க்கமான மனம் கொண்டவர்களாக இருக்கிறனால பக்தியினுடைய பாதை கூட நமக்கு கடினமானதாகப்படுது. எப்படி பார்த்தாலும் இந்த பக்தியினுடைய பாதையில் நம்ம முன்னோக்கி செல்லும்போது பல்வேறு தடங்கல்கள் வரலாம். அந்த தடங்கல்கள் எல்லாம் நம்ம வெற்றி கொண்டு மேலும் முன்னோக்கி செல்றதுக்கு இந்த சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது அவசியமாகும். அந்த சாஸ்திர ஞானம் இல்லைன்னா கடினமாயிடும். நம்ம ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். அதை நடைமுறையில் ஞானம் அப்படின்னா சும்மா ஏட்டளவில் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், சில பக்தர்கள் நிறைய புஸ்தகங்களை படிக்கலாம், நிறைய விஷயங்களை கிரகித்து வச்சுக்கலாம், ஆனால் நடைமுறையில் வரும்போது அந்த ஞானம் எப்படி செயல்படுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வெறும் ஞானம் கிருஷ்ண பக்தி கிடையாது, திவ்ய ஞானம் அவசியம். கிருஷ்ண பக்தியில் திவ்ய ஜான் ஹிருதய பிரகோஷித்தோ, திவ்ய ஞானமானது இதயத்தில் கொடுக்கப்படுது. அந்த திவ்ய ஞானம், அந்த திவ்ய ஞானம் தான் விஞ்ஞானம், அதுதான் புரிந்து உணரக்கூடிய அறிவு. பக்தர்கள் அந்த உணர்வுகளை நம்ம பெறணும். சில நேரங்களில் ஒன்றுமே எழுத படிக்க தெரியாதவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட அந்த பக்தி இருந்தது அப்படின்னா அந்த விஞ்ஞானமானது உள்ள ஊறி இருக்கும். நான் கிருஷ்ணருக்காக செயல்படுறேன், கிருஷ்ணர் என்னுடைய எஜமானர் அப்படிங்கிற எண்ணம் அப்படி ஊறி இருக்கும்போது நம்ம இன்னும் மேலும் 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 கிருஷ்ண பக்தன் என்றைக்கும் அதிகமான சேவையைத்தான் கேட்பான வழியே, என்றைக்கும் எனக்கு சேவை போதும்னு சொல்ல மாட்டான், அவனே கிருஷ்ண பக்தன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த, என்னைக்கு சொன்னேன், ஜென்மாஷ்டமி இல்லையா, பிரபுபாத பேரன்ஸ் டே சொன்னேன், பிரபுபாதருடைய வியாச பூஜை அன்னைக்கு சொல்லின்றிருந்தேன். அதாவது நமக்கு சேவை வேண்டும் வேண்டும்னு தான் நம்ம கேட்குறோம். தினமும் நம்ம ஜெபம் பண்ணும்போது எனக்கு இன்னும் சேவை வேணும், சேவை வேணும், சேவை வேணும்னு தான் கேட்குறோம். அதே சமயத்தில் அந்த சேவைக்கும் நம்ம அடிப்படையும் வலுப்படுத்திக்கணும். நம்ம அதிகமான சேவைகளில் ஈடுபடுறதுக்கு எப்போவுமே வைஷ்ணவர்கள் விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சேவை கம்மியாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அத்தகைய மனப்பான்மை நம்மளுடைய மனதில் உள்ள வரவே வரவிடக்கூடாது. சாஸ்திரங்கள் நமக்கு கிருஷ்ண உணர்வினுடைய உயர்வுகளை நம்ம எப்படி பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி விளக்குது, ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. நம்ம கிருஷ்ணர் மேலே பற்றுதல், கிருஷ்ணர் மேலே ஒரு ருச்சி அப்படின்னு ஏற்படுதுன்னா அது முதல்ல நாமத்தில் ஏற்படும், கிருஷ்ணருடைய நாமத்தில். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய ரூபத்தின் மேலே ஒரு கவர்ச்சி, ரூபத்தின் மேலே நமக்கு ஒரு பிரியம் ஏற்படுது. நாம ரூப குண லீலா, இப்படி நம்ம பகவானுடைய லீலைகளை ரசிக்கக்கூடிய தன்மையானது இறுதியாக வருதுன்னு சொல்லப்படுது. அப்படி அந்த நாமத்தின் மேலே நம்ம பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த திருநாமத்தின் மேலே நம்ம ஒரு சுவையை வளர்த்துக்கணும் அப்படின்னா கூட அதற்கு முன்னாடி சேவானந்தத்தில் ஒருத்தர் ஆர்வமுடையவராக இருக்கணும்னு சொல்லப்படுது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுல, கிருஷ்ணருக்கான சேவையில் ஒருத்தர் ஆர்வமுடையவராக இருக்கணும். அந்த சேவையானது ஒருத்தரை எல்லா விதமான எவ்வளோ கடினமான சூழ்நிலை இருந்தாலும் ஒருத்தரை கிருஷ்ண பக்தியில் தக்க வைக்கும். நாமத்தின் மேலே நமக்கு ருச்சியெல்லாம் வர்றதுக்கு காலமாகலாம், கிருஷ்ணருடைய ரூபம் குணங்கள் லீலைகள் அதெல்லாம் நமக்கு கவர்ச்சி ஏற்படுறதுக்கு காலமாகலாம். அதே சமயத்தில் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது இயற்கையாக ஒருத்தர் பற்றுதல் கொள்ளலாம். சில நேரத்தில் நான் சொல்கிறதுண்டு பக்தர்கள்ட்ட, நம்ம பக்தர்கள் எல்லாம் சேவஹாலிக்காக இருக்கணும். ரெண்டு ஒரு டேர்ம் இருக்குது வெளியில் கர்மி வேர்ல்டில், என்னென்னா ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவாங்க. ஒர்க்கஹாலிக் அப்படின்னா ஆல்கஹாலிக்னா குடிப்பழக்கம், அது அவனால் குடிக்காமல் இருக்க முடியாது, பொழுதுனி குடிச்சுட்டே இருப்பான், அவனை வந்து ஆல்கஹாலிக்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா அவன் வேலை செஞ்சுட்டே இருப்பான், வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது, 14 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் பொழுதுனிக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பான், அவனுக்கு பேர் ஒர்க்கஹாலிக். நம்ம பக்தர்கள் எப்படி இருக்குன்னா சேவஹாலிக்காக இருக்கணும், அவங்க சேவை செஞ்சுட்டே இருக்கணும், சேவை செய்யாமல் இருக்கக்கூடாது, ஒரு சேவை விட்டு மறு சேவை கேட்டுட்டே இருக்கணும். எப்போ ஒரு பக்தன் தனக்கு கொடுத்த சேவையை முடிச்சுட்டு பிரபு அடுத்து ஏதாவது சேவை இருக்கா, அடுத்து என்ன சேவை இருக்குன்னு சொல்லி மனம் வந்து வந்து கேட்குறானோ, அப்போ அவங்க அந்த பக்தன் பக்தி தொண்டில் முன்னேறதுக்கு முன்னேறுறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அறிகுறி. எப்போ தனக்கு கொடுத்த சேவையை முடிச்சுட்டு பிரபு அடுத்து என்ன சேவை இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்களோ அப்போ அது பக்தியில் முன்னேறாங்கிறதுக்கு அறிகுறி. இது நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நான் நடைமுறையில் பார்த்தேன். ஒரே நாள் ஒரே அதாவது ஜென்மாஷ்டமி முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு பக்தர் என்கிட்ட வந்தார். அந்த பக்தர் வந்து சொன்னார், பிரபு ஜென்மாஷ்டமி முடிஞ்சு போச்சு பிரபு, மாதம் ஒரு ஜென்மாஷ்டமி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னார். அதே நாள் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இன்னொரு பக்தர் வந்து சொல்லியிருந்தார், அபாடா ஜென்மாஷ்டமி முடிஞ்சு போச்சு, ஒரு அடுத்து 4 மாதத்துக்கு நமக்கு ஃப்ரீ, மாரத்தான் வர வரைக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஜென்மாஷ்டமி தான், அப்போ பார்த்துக்கலாம். அப்போ அதாவது ரொம்ப டைம் டிஃப்ரென்ஸ் கிடையாது, 2 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸில் ஒரு பக்தர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஜென்மாஷ்டமி இருக்கணும்னாரு. இன்னொரு பக்தர் அவர் சொன்ன துணி எப்படி இருந்ததுன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை எதுக்கு ஜென்மாஷ்டமி? சில பேர் இந்த கர்மி வேடில் கர்மி உலகத்தில் சொல்லுவாங்க, என்னென்னா சில பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது, கண்டிப்பாக இருப்பாங்க, இந்த லீப் வருடத்தில் பிப்ரவரி 29ஆம் தேதி பிறப்பாங்க, பிறந்தான்னா அவனுக்கு 4 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் பிறந்த நாள் வரும்பாங்க. நம்ம கணக்கில் அப்படி கிடையாது, நம்ம கணக்கில் திதி எப்போ எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி சில பேர் நினைப்பாங்க போல இருக்கு, ஐயோ ஜென்மாஷ்டமி எதுக்கு வருஷம் வருதுன்னு. உண்மையில் என்னென்னா பக்தர்களுக்கு ஜென்மாஷ்டமி இல்லை திருவிழா இதெல்லாம் வருது அப்படின்னா ஆர்வத்தோடு நம்ம எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சேவையில் ஆர்வம் காட்டுறோமோ அப்போ கிருஷ்ணர் ஸ்வயம் ஏவ ஸ்பிருத்தியதா அத ஸ்ரீகிருஷ்ணநாமாதி நபவேத் கிராகமேந்திரிய சேவன்முக்கோகு ஜீவாதோ ஸ்வயம் ஏவ ஸ்பிருத்தியதா. கிருஷ்ணருடைய நாமம் குணம் ரூபம் லீலைகள் இதை நம்மளுடைய மழுங்கிய புலன்களை வைத்து புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார் ரூப கோஸ்வாமி. எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா சேவோன் முக்கோஹி ஜிஹ்வாதோ. சேவோன் முக்கா, நம்ம எல்லாரும் இப்போ எப்படி இருக்கோம்னா பகிர் முக்கவா இருக்கோம், கிருஷ்ணரை விட்டு விலகி நிற்கிறோம். இப்படி பகிர் முக்கவா நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம எல்லாருமே நம்மளுடைய இயற்கையான அணுகுமுறை பகிர் முக்காவாக தான் இருக்குது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பக்தர்கிட்ட பேசின்றிருந்தேன், அப்போ சொல்லின்றிருந்தேன், இயற்கையாக ஜட உலகத்தில் இருக்கிறவங்களுடைய தன்மையானது புலன் இன்பத்தை நோக்கி தான் இருக்குது. அதில் எந்த ஒரு எந்த ஒரு பெரிய விசேஷத்தன்மையும் கிடையாது. எல்லாரும் இயற்கையாக கட்டுண்ட ஜீவன்கள், எல்லாருடைய இயற்கையும் அவங்களுடைய ஃப்ளோ, அவங்களுடைய ஓட்டமானது புலனின்பத்தை நோக்கி தான் இருக்குது. யாரெல்லாம் ஆன்மீக உலகத்தில் இருக்கிறாங்களோ, ஆன்மீக உணர்வில் இருக்கிறாங்களோ, அவங்களுடைய ஓட்டமானது இயற்கையாகவே கிருஷ்ணரை நோக்கி இருக்குது. யாரெல்லாம் தூய பக்தியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனமானது இயற்கையாக கிருஷ்ணரை நோக்கி இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்தில் குந்தி தன்னுடைய பிரார்த்தனைகள்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய மனமானது உங்களை நோக்கி இயற்கையாக வரட்டும். எப்படி கங்கையானது இயற்கையாக கடலை நோக்கி போகுதோ, அது மாதிரி என்னுடைய மனமானது இயற்கையாக தங்களை நோக்கி வரட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்வாங்க. அதாவது அது தூய பக்தர்களுடைய மனப்பான்மை, தூய பக்தர்களுடைய மனோநிலை. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற நிலையில் நம்மளுடைய நிலை இருக்குது. நம்ம இன்னும் அந்த இயற்கையாக, அதாவது நம்மளுடைய மனம் இன்னும் இயற்கையாக புலனின்பத்தை நோக்கி தான் போகுது. ஆனால் நம்மளுடைய புத்தியானது கிருஷ்ண உணர்வுல நம்ம வந்திருக்கிறதுனால கிருஷ்ணனை நோக்கி போகணுங்கிற ஒரு விருப்பத்தை கொடுக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு போராட்டத்தில் கிருஷ்ண பக்தன் தன்னுடைய சாதன பக்தியை பயிற்சி செய்கிறான். இதுதான் சாதன பக்தியினுடைய நிலை. சாதன பக்தியில் நம்ம பயிற்சி செய்து நம்மளுடைய அனர்த்தங்கள் எல்லாம் கலைஞ்சு நிஷ்டா நிலைக்கு வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களில் போயின்னு இருக்கணும். போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கும். புலனின்பத்தை நோக்கி நம்மளுடைய மனம் இலகுவாக நம்மளை எடுத்துகிட்டு போகும். அதிலிருந்து நம்ம திசை திருப்பி கிருஷ்ணரை நோக்கி கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம், இல்லை இன்னும் சொல்லணும்னா கஷ்டப்படுறோம். நம்மளுடைய மனம் இயற்கையாக போகிறதுலேருந்து நம்ம திருப்பி தொழிட்டு வரோம். அப்போ அந்த கிருஷ்ணரை நோக்கி அந்த இயற்கையான ஒரு கவர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர்ச்சி எப்படி வரும்னா, எப்போ கிருஷ்ணர் அவரே மனம் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அப்போ அவர் மேலே நமக்கு இயற்கையாக நம்மளால் அம்மா அவரை நோக்கி போக முடியும், இல்லைனா முடியாது. நான் சில நேரங்களில் அந்த உதாரணத்தை கொடுத்துருக்குறேன், இங்கேயே கூட கொடுத்துருக்கலாம். கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். கிருஷ்ணனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் எப்போ தன்னை காட்டுறாரோ அப்போ தான் நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும். ராத்திரி நேரத்தில் நான் சூரியனை பார்க்கணும் தலைகளை நின்னா கூட சூரியனை நம்மளால் பார்க்க முடியாது. எப்போ சூரியன் எழுச்சி பெறுதோ அப்போ நம்மளால் சூரியனையும் பார்க்க முடியும், நம்மளையும் பார்க்க முடியும். சூரியனுடைய ஒளியினால தான் நம்மளால சூரியனே பார்க்க முடியும். சூரிய ஒளி இல்லைன்னா சூரியனே பார்க்க முடியாது. அதே மாதிரி சூரிய ஒளி இல்லைன்னா நம்மளால நம்மளையும் பார்க்க முடியாது. அதுதான் கிருஷ்ண பக்திங்கிறது. எப்போ கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அப்போ நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம், நம்மளையும் பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ கிருஷ்ணர் எப்படி நம்மளை வெளிப்படுத்துவார்? சேவன் முக்கோ. நம்ம இப்போ பகீர் முக்கவா இருக்கோம், அதுலேருந்து எப்போ சேவன் முக்கவா திரும்புகிறோமோ அப்போ நம்மளுக்கு கிருஷ்ணரதை வெளிப்படுத்துவார். அந்த சேவன் முகோ ஜிஹ்வாதோ, நாக்கிலிருந்து ஆரம்பமாகும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறதுலேருந்து, பிரசாதத்தை சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பமாகும். அப்படி ஆரம்பமாகக்கூடிய நம்ம ஆரம்பமாகி சேவை பண்ணி கிருஷ்ணருக்கு மேலே இருக்கக்கூடிய சேவையில் ஒரு பற்றுதலை பக்தர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த சேவையானது பக்குவமான அறிவோடையும் இருக்கணும். அந்த பக்குவமான அறிவு அப்படிங்கிறது அனுபவபூர்வமான அறிவாக இருக்கணும். நாம் பார்க்குறோம், உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எல்லாருக்குமே கூட தெரியும், சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்திய யாத்திரையில் இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தார். அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தப்ப அங்கே ஒரு பிராமணர், அவருக்கு ஒழுங்காக எழுத படிக்க தெரியல. ஒழுங்காக எழுத படிக்க தெரியாமல் இன்றைக்கி இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் அந்த கேஸ் கூட கிடையாது. அவர் சமஸ்கிருதத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கிறார் பகவத்கீதையை அவர் ஒழுங்காக தெளிவாக அவருக்கு உச்சரிக்க தெரியல. சமஸ்கிருத வார்த்தைகளை அவருக்கு தெளிவாக உச்சரிக்க தெரியல. அந்தளவுக்கு எழுத படிக்க தெரியாதவர், கொஞ்சம் குறைமதிப்பு அடைத்தவர். அவர் அப்படி தப்பு தப்பா படிக்கிறத பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார், அவர் படிச்சுக்கிட்டு அழுதுன்னு இருப்பார். அதை சைத்திரி மகாபிரபு பார்த்து அவர்கிட்ட கேட்பார், ஏன் ஏன் இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க உன்னை பார்த்து? எனக்கு ஒழுங்காக படிக்க தெரியாது, என்னுடைய குரு என்னை பகவத்கீதையை படிக்க சொல்லியிருக்கார், அதனால நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஒழுங்காக படிக்க தெரியாதனால என்னை பார்த்து இந்த பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னார். சரி அது சரி, நீ ஏன் அழறான்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், பகவான் எவ்வளோ ஒரு பெரிய பக்தவத்சலராக இருக்கிறார், எப்படி பக்தர்கள் மேலே கருணை உடையவராக இருக்கிறார். அவர் அவர் தன்னுடைய பக்தனான அர்ஜுனனுக்காக தேரை எடுத்து ஓட்டுற அளவுக்கு அவர் இருக்கிறாரே அப்படிங்கிற அந்த உணர்வோட அந்த பக்தர் பகவத்கீதையை படித்து அழுதுன்னு இருக்கிறார். அதை கேட்டறியும் சைத்திர மகாபிரபு அவரை ஆலிங்கனம் செஞ்சு சொல்கிறார், நீ தான் பகவத்கீதையை உண்மையில் தெரிஞ்சு வச்சிருக்கிறவன், எழுத படிக்க ஒழுங்காக தெரியாட்டி கூட, சமஸ்கிருதங்களை ஒழுங்காக உச்சரிக்க முடியாட்டி கூட, அந்த பகவதத்துவ விஞ்ஞானத்தை இதயபூர்வமாக அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பிராமணரை சைத்திரி மகாபிரபு பகவத்கீதையை நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். அந்த அனுபவபூர்வமான அறிவு, அந்த அனுபவபூர்வமான அறிவோடு நம்ம சேவை செய்யும்போது கிருஷ்ணர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். சேவன் முகோ, அந்த சேவை செய்கிறதுல நம்ம நம்மளுடைய கவனத்தை திருப்பணும். அந்த சேவை செய்கிறது அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கேம்ப் எதுக்காக அப்படின்னா, நாம் சேவை செய்கிறது ஒழுங்காக சேவை பண்ணணுங்கிறதுக்காக, நம்மளுடைய சேவையை நம்ம பக்குவமாக செய்யணும், சரியான விதத்திலையும் செய்யணும், சரியான மனப்பான்மையோடையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம்ப் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாரும் கலந்துருக்கவங்க எல்லாரும் இன்னும் அதிகமாக கிருஷ்ணருக்கு விருப்பத்தோட மனமுவந்து சேவை பண்ணுறதுக்கும், கிருஷ்ண பக்தியினுடைய விஷயங்களை மனமுவந்து பயிற்சி பண்ணுறதுக்கும் ஆர்வமுடையவர்கள் ஆகணும் அப்படிங்கிறது இந்த முகாமினுடைய நோக்கம். நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுலேருந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறதாகட்டும், கோயிலுக்கு வர்றதாகட்டும், கிருஷ்ணருக்காக சமைக்கிறதாகட்டும், கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறதாகட்டும், நம்ம சக வைஷ்ணவர்களோட பழகக்கூடிய விதமாகட்டும், இது எல்லாவற்றிலையுமே நம்ம பக்குவமாக முடிந்த வரைக்கும் பக்குவமாக செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைச்சுக்கிறதுக்காக இந்த முகாம் உதவியாக அமையும்னு நினைக்கிறேன். உங்களில் சில பேர் மூன்று நாளும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க, இருக்கலாம். உங்களுடைய இதர வேலைகள் வேலைப்பழு உங்களுக்கு இதில் முழுமையாக பங்கு கொள்கிறதுக்கு தடையாக இருக்கலாம், சில அசௌகரியங்கள் இருக்கலாம். கூடிய மட்டும் எவ்வளவு அதிகமாக இதில் பங்கு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இதில் பங்கு கொள்ள சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த நிகழ்ச்சியில் சில பக்தர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன், எனக்கு நமக்கு மறுபடி இன்னொரு நிகழ்ச்சின்னா நமக்கு எல்லோரும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறாங்க, அதுவும் வாஸ்தவம். அந்த களைப்பை நம்ம போக்கி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேம்ப். அதனால் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது, இந்த கேம்பில் கேட்குறது ரொம்ப எளிமையானது. ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள், ஆடுங்க ஜென்ஸ் மாதாஜிஸ் இல்லை, ஆடுங்க, எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் கேட்கல. இந்த கேம்புக்கு நாங்கள் எதுவும் சார்ஜ் பண்ணலை உங்ககிட்டருந்து. இந்த கேம்பில் உங்களுக்குன்னு யாருக்கும் குறிப்பாக எதுவும் சேவை கொடுக்கல. இந்த கேம்பில் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது, பகவானுடைய நாமத்தை நல்லா சொல்லுங்க, நல்லா பாடுங்க, ஆடுங்க, பிரசாதம் எடுத்துக்கோங்க, பகவத் விஷயங்களை பற்றி கேளுங்க, அவ்வளோதான், சிம்பிள். நம்ம ரெண்டு இடத்துக்கு போகிறோம், அந்த ரெண்டு இடத்துக்கு கூட வாங்க, அது மூலமாக நீங்கள் பக்தி தொண்டினுடைய அடிப்படை விஷயங்களில் நம்ம ஆழமாக இறங்கிறதுக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, ஒன் க்வெஸ்சன், நாட் மோர் தன் தட். வேற க்வெஸ்சன் இருந்தால் அப்புறம் ரெண்டு க்வெஸ்சன். ஓகே. சில நேரங்களில் சாதனாவும் சேவையும் முரண்படுற மாதிரி இருக்கே, நேரத்துக்கு தகுந்த மாதிரி முடிவு செய்யணும். நம்ம முரண்படு, அதாவது சில, அதுதான் சொல்கிறேன், சில நேரங்களில் என்ன சேவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் சேவை அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டேவும் இருக்கும், நம்மளுடைய சாதனாவையும் நம்ம பார்க்க வேண்டியதும் அவசியம். சில நேரங்களில் சில குறிப்பிட்ட சேவைகள் இருக்கலாம், அந்த சேவைகளுக்காக நம்மளுடைய சாதனாவை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், அதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக கூடிய மட்டும் முரண்பாடுகளை தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். சாதனாவை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குன்னு வச்சிட்டோம்னா அது ஒழுங்காக வேலை செய்யும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் நம்ம மங்களாரத்திக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சாதனை எல்லாம் ஒழுங்காக ஓடிடும். அதில் நம்ம வேறு விஷயங்கள்னால அதில் சிரமங்கள் ஏற்படும் போது எல்லாமே சிரமங்கள் ஏற்படுறத நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அடுத்த க்வெஸ்சன், சேவா, சேவையில் ஆனந்தம் இருந்தால் தான் நமக்கு நாம ருச்சி கிடைக்கும்னு சொன்னேன். ஆமாம், கிருஷ்ணர் வெளிப்படுத்தும் போது தான் அதெல்லாம் கிடைக்கும். கிருஷ்ணர் எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, நமக்கு சேவையில் நம்ம ஆர்வத்தோடு இருக்கும்போது கிருஷ்ணர் நமக்கு வெளிப்படுத்துறார். அதாவது சேவையில் ஒருத்தர் ஆர்வத்தோடு இருக்கும்போது இதர விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படுத்தப்படும், நாமம் ரூபம் குணம் லீலைகள் எல்லாம். நாமத்திலிருந்து சேவை வருதா, சேவையிலிருந்து நாமம் வருதா, எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது, எதையும் எதோடையும் நம்ம இணைக்க முடியாது. உண்மையில் சொல்லப்போனால் நாமத்தை நம்ம ஜபம் பண்ணுறது நம்ம சேவையை தான் கேட்குறோம். அப்படி வரும்போது நம்ம சேவையில் ஈடுபடுறோம், அந்த சேவையில் ஈடுபடுறது நமக்கு நாமத்தில் ருச்சியை கொடுக்கும். நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது ஒரு சேவை, அந்த அந்த நிலையில் நமக்கு நாமத்தின் மேலே ருச்சி இல்லை. ஆனால் அந்த நாமத்தின் மேலே இருக்கக்கூடிய ருச்சியானது படிப்படியாக எப்போ வளரும்னா, எப்போ நம்ம நாமத்தை சொல்லி அதிலிருந்து சேவைகளை கேட்டு. பிரபுபாதா தான் சொல்லார், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணா ஸ்ரீமதி ராதாராணியே என்ன உங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்கன்னு சொல்லி சேவையை கேட்குறோம். அப்படி சேவையை கேட்டு சேவையை பெற்று சேவையில் மனமோந்து செயல்படும் போது நாமத்தில் ருச்சி ஏற்படும். ஃபஸ்ட்டு நாமத்தை நம்ம சொல்றதும் ஒரு வகையான சேவை, அதுதான் சொல்கிறேன். ஜெயவன் முக்கோகு ஜிவ்வாதோ, நாக்கிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சேவையில் ஓகே. ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜா, மழைமலனார் பக்த விருந்த கீ ஜா.